ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
மேனியில் சிவரத்தாரும் விரிதரு தட்டுடையாரும் விரவல் ஊனிகளாயுள்ள சொல் கொள்ளாது உம் உள் உணர்ந்து அங்கு உய்மின் தொண்டே ஞானிகளாயுள்ளார்கள் நான் மறையை முழுது உணர்ந்து ஐம்புலன்கள் செற்று மோனிகளாய் முனிச்செல்வர் தனித்து இருந்து தவம் புரியும் முதுகுன்றமே முதுகுன்றமே கருமணியை கனகத்தின் குன்று ஒப்பானே கருதுவார்க்கு ஆற்ற எளியான் தன்னை குருமணியே கோளரவம் கொல்வேங்கை அதளானே கோவணவன் தன்னை அருமணியை அடைந்தவர்களுக்கு அமுது ஒப்பானே ஆனஞ்சும் ஆடியை நான் அபயம் புக்க திருமணியை திருமுதுகுன்று உடையான் தன்னை தீவினையேன் அறியாதேயே சிகைத்தவாரேயே பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனேயே முத்தா முக்கண்ணனே முதுகுன்றம் அமர்ந்தவனேயே மைத்தாரும் தடங்கள் பறவை இவள் வாடாமேயே அத்தாய தந்து அருளாய் அடியே நிட்டளம் கடவே ஏன மிக பழமையான சிவத்தலங்குழு ஒன்றாகிய திருமுதுகுன்றம் என்ற பாடல் பெற்ற சிவாலயத்தை இன்று தரிசிக்கிறோம். தற்போது விருத்தாஜலம் என்ற பெயரில் வழங்கக்கூடிய இந்த ஒப்பற்ற பதியானது சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயில் பாதையில் அமைந்துள்ள புகைவண்டி நிலையம். இதற்கு புகைவண்டி தொடர்களும் பேருந்து வசதிகளும் நிரம்ப உள்ளன. விழுப்புரம் நகரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். இந்த தலத்தின் அருகாமையில் மணிமுத்தாறு நதி ஓடுகின்றது. முத்தாறு இவ்வாறு வலம் செய்து இந்த தலத்தை வழிபடுவது போன்று விளங்குவதை நமது திருமுறைகளும் நமக்கு காட்டுகின்றன. முத்தாறு வந்து அடிவீழ்தரு முதுகுன்று அடைவோமே என்று திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்துள்ளார். சிவபெருமான் தோற்றுவித்த மலைகளுள் இதனை முதன்மையானதாக கருதுவர். ஆகவே இது முதுகுன்றம் என்று அழைக்கப்பெற்றது. இதனையே வடமொழியில் விருத்தாச்சலம் என்று குறிப்பிடுகின்றார்கள். விருத்தம் என்பது பழமையையும் அச்சலம் என்பது மலை அல்லது குன்றத்தையும் குறிப்பிடுவது. இதனை கந்தபுராணம் குறிப்பிடும்பொழுது காசியின் விழுமியதான முதுகுன்ற வரை என்கின்றது. ஆகவே இது காசியிலும் சிறந்ததாக கந்தபுராணத்தில் வழிநடை படலத்தில் கூறப்பட்டிருக்கிறது. முக்தி தரும் உயர் முதுகுன்றம் என்பார் ஞானசம்பந்தர். முடிபவர் வடிவரு சுசிகர முறை தமிழ் முதுகிரி என்று திருப்புகழ் கூறுகிறது. பிரளய காலத்திலும் அழியாது தனித்து நின்ற பதியாதலால் செழுநிலத்தை மூட வந்த மூவாத முழங்கு ஒளி நீர் கீழ்த்தாழ மேல் உயர்ந்த முதுகுன்றம் என்பார் ஞானசம்பந்த பெருமான். இந்த தரத்திற்கு மூவருடைய தேவார பதிகங்களும் அமைந்துள்ளன. இந்த தலத்தின் தலவிருட்சமாக வன்னிமரம் அமைந்திருக்கிறது. இத்தலத்து பெருமான் சுயம்புமூர்த்தமாக அருட்காட்சி வழங்குகின்றார். இம்முதுகுன்ற தலத்தை பௌர்ணமி நாட்களில் கிரிவலமாக வருகிறார்கள் அன்பர்கள். இத்தலத்தில் பிறப்பதும் வசிப்பதும் நாள்தோறும் வழிபடுவதும் இத்தலத்தை வேறு தலங்களில் இருந்து சிந்திப்பதும் நற்கதியை அளிப்பதாக இந்த தலப்புராணம் குறிப்பிடுகின்றது. காலத்தியில் இருப்பதைப் போலவே இத்தலத்திலும் ஆழத்து பிள்ளையாராக விநாயகர் பெருமான் காட்சி அளிக்கின்றார். அவரை தரிசிப்பதற்காக 18 படிகள் இறங்கி சென்று வழிபட வேண்டும். 1008 சிவாலயங்களில் முக்கியமான சிவாலயங்கள் நான்கு என்பார்கள். அவற்றுள் ஒன்றாக விருத்தாஜலத்தை குறிப்பிடுகிறது வழக்கம். இந்த ஆலயம் மிகப்பெரியது. சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பெற்ற அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தினுள் எங்கும் இல்லாத வகையில் சிவாகமங்கள் 28 லிங்கங்களாக அமைந்திருப்பதை காணலாம். இவற்றை முருகப்பெருமானே ஸ்தாபித்து வழிபட்டதாக கூறுவர். அந்தந்த ஆகமத்தின் பெயர்களோடு அந்தந்த லிங்கப்பெருமான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார். அதில் முருகப்பெருமான் வள்ளிதேவி யானையோடு கூட இருந்து காட்சியளிப்பதையும் நாம் காண்கின்றோம். இச்சிவலிங்கங்களின் பெயர்களாவன அந்த ஆகமத்தின் பெயரை ஒட்டியே வருவதை நாம் கண்டு மகிழ்வது. காமிகேஸ்வரர், யோகேஸ்வரர், சிந்தியேஸ்வரர், காரணீஸ்வரர், அஜிதேஸ்வரர், தீபதேஸ்வரர், சுக்ஷ்மேஸ்வரர், சகசரேஸ்வரர், அம்சுமானேஸ்வரர், சப்ரதாயேஸ்வரர், விஜயேஸ்வரர், விஸ்வேஸ்வரர், ஸ்வயம்புவேஸ்வரர், அனலேஸ்வரர், வீரேஸ்வரர், ரௌரவேஸ்வரர், மகுடேஸ்வரர், விமலேஸ்வரர், சந்திரஜானேஸ்வரர், முகம்பேஸ்வரர், சர்வோத்தமேஸ்வரர், பரமேஸ்வரர், கிரணேஸ்வரர், வாதுளேஸ்வரர், இவ்வாறு 28 ஆகமலிங்கங்கள் அமைந்துள்ளன. இந்த தலத்தில் 4 திசைகளிலும் முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்கின்றார். ஞானசம்பந்தருடைய திருப்பதிக பாடல் ஒன்றிலும் முருகப்பெருமான் இவ்வாறு எல்லையில் விற்றிருப்பதை குறிப்பிடுவதை கண்டு மகிழலாம். இந்த தலத்திற்கு உடைய இன்னொரு முக்கிய சிறப்பு என்னவென்றால், இங்குள்ள கொடிமரம், விருட்சம், சுவாமியினுடைய பெயர்கள், கோபுரங்கள் எல்லாம் 5 என்ற எண்ணிக்கையில் இருப்பது சிறப்பான ஒரு அம்சமாகும். 5 மூர்த்திகளாக விநாயகரையும் முருகனையும் சிவபெருமானையும் அம்பிகையையும் சண்டிகேஸ்வரரையும் குறிப்பிடுவது போல, இந்த தலத்தில் உள்ள இறைவனுக்கு 5 பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அவையாவன விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருத்தாஜலேஸ்வரர், முதுகுன்றீஸ்வரர், விருத்தகிரி என்பனவாம். அதேபோன்று விநாயகப் பெருமான் 5 திருவுருவங்களாக இங்கு காட்சியளிக்கின்றார். ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு திருப்பெயர் வழங்கப்படுகிறது. அவை ஆழத்து விநாயகர், மாற்றுரைத்து விநாயகர், உப்பிள்ளையார், தசபுஜ கணபதி, வல்லப கணபதி என்பவை. ரிஷிகளும் பிற ஞானிகளும் 5 பேர் இங்கு வழிபட்டதால் அதுவும் ஒரு சிறப்பாக ஆகிறது. அவர்கள் ரோமேஷர், விபசித்து, குமாரதேவர், நாதசர்மா, அனவர்தினி என்ற 5. இதேபோன்று 5 கோபுரங்கள் அமைந்துள்ளன. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கை தவிர கண்டராதித்த சோழன் கோபுரம் என்ற ஒரு கோபுரத்தையும் சேர்த்தால் 5 கோபுரங்கள் என்ற எண்ணிக்கை வருகிறது. 5 பிரகாரங்கள் உண்டு. ரதம் வருவதற்கென்று ஒரு வீதி பிரகாரம், கைலாய பிரகாரம், வன்னியடி பிரகாரம், 61 சுற்று, பஞ்சவர்ண சுற்று என்று 5 பிரகாரங்கள், 5 கொடிமரங்கள் உண்டு. நந்தியும் 5 நந்திகள் இருக்கின்றன. அதாவது இந்திர நந்தி, வேத நந்தி, ஆத்ம நந்தி, மால்விடை, தர்ம நந்தி என்று 5 நந்திகள். 5 மண்டபங்கள் அமைந்துள்ளன. அர்த்த மண்டபம், இடைக்கழி மண்டபம், ஸ்தவன மண்டபம், மகா மண்டபம், இசை மண்டபம் என்று 5 மண்டபங்கள். இதை தவிரவும் 20 தூண்களை கொண்ட மண்டபமும், 100 தூண்களுடைய மண்டபங்களும், விபச்சித்து மண்டபமும் இருப்பதை காணலாம். பூஜைகளும் 5 முறைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவை திருவனந்தல், காலசந்தி, உச்சிகாலம், சாயரக்ஷை, அர்த்தஜாமை என்பன. இக்கோயிலுக்கு 5 ரதங்கள் இருக்கின்றன. அவை விநாயகருக்கும், முருகருக்கும், பழமலைநாதருக்கும், பெரியநாயகிக்கும், சண்டிகேஸ்வரருக்கும் விழாக்காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த தலத்திற்கு 5 பெயர்கள் உண்டு. திருமுதுகுன்றம், விருத்தகாசி, விருத்தாச்சலம், நெற்குப்பை, முதுகிரி என்பனவாம். இந்த தலத்திற்கு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பங்குனி உத்திரம் திருவாரூரில் வருவதை உணர்ந்து அங்கு சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வதற்காக நெல் வாங்க பொருள் வேண்டினார், பொன் வேண்டினார் இந்த தலத்து இறைவனிடம். இந்த தலத்து ஈசன் அவருக்கு 12,000 பொற்காசுகளை அளித்தானாம். அப்பொழுது பாடிய திருப்பதிகம் நம்பி என்ற திருப்பதிகமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு பிறப்பல்ல, 7 பிறப்பும் எங்கள் நம்பியாக இந்த இறைவனையும் விளங்குவான் என்று உறுதிப்பாட்டோடு நம்பியார் ஒரு அருள் செய்வதாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. மெய்யை முற்றப்பொடி பூசி ஓர் நம்பி வேதம் நான்கும் விரித்து ஓதிவோர் நம்பி கையில் ஓர் வெண்மழு ஏந்தி ஓர் நம்பி கண்ணும் மூன்றும் உடையாய் ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழ செற்றதோர்வில்லையால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே எங்கள் நம்பி கண்டாயே என்று மெய்யில் வெண்பொடி பாட இறைவன் அவருக்கு 12,000 பொன் தந்ததாக பெரிய புராணம் நமக்கு காட்டுகின்றது. அப்பொழுது சுந்தரர், இந்த கனகத்தையெல்லாம் அடியேன் எவ்வாறு திருவாரூருக்கு எடுத்துச் செல்வேன்? அங்கு உள்ளோர் வியப்புறுமாறு இப்பொன்னை அங்கே வரச் செய்து காட்டல் வேண்டும், தேவரீர் அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தாராம். அப்பொழுது முதுகுன்ற பெருமான் அசிரேரியாக இந்த மணிமுத்தாற்றில் அப்பொன்னை முழுவதும் இட்டு அதனை திருவாரூர் குளத்தில் பெற்றுக்கொள்வாயாக என்று சொன்னார். அருளும் இக்கனகமெல்லாம் அடியினேற்கு ஆரூர் உள்ளோர் மருளுற வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும் என்ன தெருளுரை எழுந்த வாக்கால் செழுமணி முத்தாற்று விட்டு பொருளினை முழுதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்க என்றார். இதனை கேட்டு மகிழ்ந்த வந்துண்டர் அந்த பொன்னை மச்சம் வெட்டி கையில் கொண்டு மணிமுத்தாற்றில் இட்டாராம். அப்போது என்ன நினைத்தார் என்று சேக்கராக குறிப்பிடுகின்றார். அன்று என்னை வலிந்து ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன் என்றார் நாவலூரர். இந்த பொன்னை இவ்வாறு மணிமுத்தாற்றில் இட்டு பின்னர் திருவாரூரை அடைந்த சுந்தரர் நடந்ததையெல்லாம் பறவையாரிடம் கூற திருவாரூர் கமலாலய குடையில் குளத்தின் கரையில் வந்து நின்று அந்த பொன்னை இக்குளத்திலிருந்து எடுப்பேன் என்றாராம். அதனை கேட்டு நங்கை பறவை சிரித்தாள். இவ்வாறு ஆற்றில் இட்டு குளத்தில் தேடுவோர் உண்டோ என்று நகைத்தாளாம். அந்த பழமொழியை பொய்யாக்கினான் பரமன் அடியாருக்காக. மணிமுத்தாறு விருத்தாஜலத்தில் இருந்து திருவாரூருக்கு வரக்கூடிய ஆறு அல்ல. அதுவோ ஆறு, இதுவோ குளம். அது எவ்வாறு சாத்தியமாகியது என்றால், எல்லாவற்றுக்கும் மூல காரணமாயிருக்கக்கூடிய முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் இல்லை அல்லவா? ஆகவே அதுவும் சாத்தியமாயிற்றாம். நம்பியாரவருடைய தமிழை கேட்பதற்காகவோ என்னவோ இவ்வாறு ஒரு திருவிளையாடலை புரிந்தான் பரமன். அப்பொழுது பறவையால் இவ்வாறு நகைக்கின்றாளே, அடிகள் இந்த பொன்னை மீண்டும் தருவாயாக என்று ஆரூர் குளக்கரையிலிருந்து அருளிச்சேது பதிகம் பொன் செய்தமே நீர் புலித்தோலை அரை கசைத்தீர் முன் செய்த மூவையிலும் எரித்தீர் முதுகும் ரமர்ந்தேர் மின் செய்தனும் இடையாள் பறவை இவள் தன்முகத்தே என் செய்த வாரடிகள் அடியே நிட்டளம் கடவே ஏத்தாதிருந்தரியேன் இமையோர் தனி நாயகனே மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே பூத்தாரும் குழலாள் பறவை இவள் தன்முகத்தே கூத்தாதந்தருளாய் கொடியே நிட்டளம் கடவே ஏ. இவ்வாறு அருளவும் பெருமானுடைய திருருளால் நம்பியாரூருக்கு 12,000 பொன்னும் திரும்பவும் கிடைத்தது என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்று வகையாலும் சிறப்புற்ற தலம் இது. அம்பிகையும் மிருதாம்பிகை என்றும் பாலாம்பிகை என்றும் இரண்டு சன்னதிகளில் விளங்குகின்றாள். விபசித்து முனிவரால் திருப்பணி செய்யப்பெற்றது இந்த ஆலயம். திருப்பணி செய்த பணியாளர்களுக்கு விபசித்து முனிவர் வன்னி மரத்தின் இலைகளை கூலியாக கொடுத்தாராம். அவர்கள் செய்த பணிக்கு ஏற்ற வகையில் அதனுடைய மதிப்பும் உயர்ந்தது. இந்த தரத்தில் இறப்பவர்களுடைய எலும்புகள் கற்களாக ஆகி மணிமுத்தாற்றின் கீழ் தங்கிவிடுவதாகவும் தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த தரத்திற்கு மீது தேவார பதியங்கள், திருப்புகள் ஆகியவற்றை தவிர பெரியநாயகி அம்மை பதிகம், க்ஷேத்திரக்கோவை வெண்பா, பழமலைநாதர் அந்தாதி, பெரியநாயகி விருத்தம், பிக்ஷாடன நவமணி மாலை, குருதர்சன பதிகம், பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களும் உண்டு. ஒரு கர்நாடக அரசர் இங்கு மிகுந்த பசியோடு வரும்பொழுது பெரியநாயகி அவருக்கு பசி தீர்த்தாளாம். அவருக்கு குமாரதேவர் என்ற திருநாமத்தையும் சூட்டினாள் அம்பிகை. நடராஜ பெருமான் இந்த தலத்தில் தான் மகிழ்ந்து ஆடினார் என்று குறிப்பிடுவார்கள். காசிக்கு வீசம் அதிகமாக கூடிய இந்த விருத காசியில் விருத்தாம்பிகை இறந்த உடல்களை தனது மடியில் கிடத்திக்கொண்டு தன் முந்தானையால் விசிறி இளைப்பாற்றுவாளாம். அப்பொழுது பெருமான் அந்த உயிர் நீத்த உடலின் வலக்காதில் பஞ்சாட்சர் மகாமந்திரத்தை ஓதுவார் என்று இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. குரு நம சிவாயர் என்பவர் சிதம்பரத்துக்கு செல்லும் வழியில் இரவு நேரமாதலால் இங்கு தங்கு நேரிட்டது. அவருக்கு மிகுந்த பசி இருந்தபொழுது அம்பிகை அவரது பசி தீர்க்க வந்தாளாம். கிழ வடிவத்தில் விருத்தாம்பிகையாக வந்தாள். எவ்வாறு ஒரு கிழவி இவ்வாறு எடுத்துக்கொண்டு வரலாம், ஒரு இளவயது பெண் செய்யக்கூடிய காரியத்தை இந்த முதுமையிலும் செய்யலாமா என்று அவர் நினைத்த பொழுது அம்பிகை பாலாம்பிகையாக வந்து அவருடைய பசி தீர்த்தாளாம். அருணகிரியார் 10 திருப்புகழ் பதிய பாடல்கள் இந்த தலத்து முழு பெருமானிடம் பாடியுள்ளார். இவ்வாறு குமாரதேவர், சிவபிரகாசர் முதலிய அருளாளர்கள் இந்த தலத்தை போற்றியுள்ளார்கள். இதனுடைய திருவிழாக்களில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய 10 நாள் வசந்த உற்சவம். பிரம்மோற்சவம் என்று இந்த மாசியில் நடக்கக்கூடிய உற்சவத்தை குறிப்பிடுகிறார்கள். இது தவிரவும் ஒரு 10 நாள் வைகாசி வசந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது. பௌர்ணமி நாட்களில் பெரிய நாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. பல மன்னர்களுடைய கல்வெட்டுக்களையும் கொண்டது இந்த திருக்கோயில். தீர்த்தங்களுள் மணிமுத்தாறு தீர்த்தத்தை தவிரவும் நித்யானந்த கோபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இந்த தலத்தை கிரிவலம் வருவது மிகச் சிறப்பாக கருதப்பட்டு வருவதால் பௌர்ணமி அன்று ஏராளமான அன்பர்கள் இந்த திருக்கோயிலை வலம் வந்து இறைவனருள் பெறுகிறார்கள். வன்னி ஒரு தெய்வீக மரமாக கருதப்பட்டு வருகிறது. மணிமுத்தாரும் கங்கைக்கு இணையாக கருதப்பட்டு வருகிறது. இவ்வாறு தென்திசையில் காசியாகவும் தென்திசை கங்கையாகவும் அருள் வழங்கக்கூடிய உப்பற்ற தலத்தை அடியார்கள் அனைவரும் தரிசித்து இம்மை மறுமை பலன்களை பெறுவார்களாக. திருச்சிற்றம்பலம்.